ಗೌರವ ವೇಲುಕುಮಾರ್.
ಗೌರವ ಸಭೆಗೆ ತಲೆಮೆ ತಾಂಗಂ ತಲೆವರವರ್ಗಲೇ, ಇಂದು ವಿವಾದತ್ತಿಗೆ ಎಡುತ್ತಕೊಳ್ಳಪಡುಗಿನ್ರ தேசத்திற்கும் அதே போல குறிப்பிட்ட சமூகங்களுக்கும் முக்கியத்துவம் மிக்க இந்த விவாதத்திலே என்னுடைய கருத்துக்களை கூறுவதற்கு வாய்ப்பு தந்தமைக்கு நன்றி கூறிக்கொள்கின்றேன். குறிப்பாக இங்கே கலந்துரையாடப்படுகின்றதிலே மலைநாட்டு புதிய கிராமங்கள், உட்கட்டமைப்பு வசதிகள் மற்றும் சமுதாய அபிவிருத்தி அமைச்சு தொடர்பாக முதலிலே என்னுடைய கருத்துக்களை கூறலாம் என நினைக்கின்றேன். எங்களுடைய நல்லாட்சி ஏற்படுத்தப்பட்டு மலைநாட்டு புதிய கிராமங்கள் உட்கட்டமைப்பு சமுதாய அபிவிருத்தி அமைச்சு உருவாக்கப்பட்டு அந்த அமைச்சினது பொறுப்பானது கௌரவ அமைச்சர் பழனி திகாம்பரமிடம் ஒப்படைக்கப்பட்டது. அந்த அமைச்சினது வேலை திட்டங்கள் மிக மெதுவாக ஆரம்பித்து இந்த முடிவடைந்த வருடத்துக்குள் நாங்கள் பார்க்கின்ற போது மலையக சமூகமாக பல மைல்கற்களை எட்டுவதற்கு வழிவகுத்திருப்பதனை இந்த இடத்திலே நான் குறிப்பிட வேண்டும். குறிப்பாக நாங்கள் எடுப்போமாக இருந்தால் அரசியல் ரீதியாக, உரிமை ரீதியாக, பொருளாதார ரீதியாக பல்வேறு மைற்கற்களை இந்த முடிவடைந்த காலப்பகுதிக்குள் எங்களுக்கு அடைந்திருக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஒவ்வொன்றாக குறிப்பிடுவோமாக இருந்தால் இந்த புதிய கிராமங்களை நோக்கி நகர்வதிலே முதலாவது தேவைப்பாடாக இருந்தது அந்த கிராமங்களை ஏற்படுத்தி கொள்வதற்கான நிலங்களை ஒதுக்கீடு செய்து கொள்வது, காணியை பெற்றுக்கொள்வது. எங்களுடைய நல்லாட்சி அரசாங்கம் ஆரம்பித்து 2015 அந்த 100 நாள் வேலை திட்டத்தினுள் அப்போதைய பெருந்தோட்ட கைத்தொழில் அமைச்சராக இருந்த கௌரவ லக்ஷ்மண் கிரியல் அவர்களினால் 7 பர்ச்சஸ் காணியினை தோட்ட மக்களுக்கு பெற்றுக் கொடுப்பது தொடர்பான கேபினட் அனுமதியை பெற்று அந்த வேலை திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டது. அவை அந்த வேலை திட்டத்தினுடைய தொடர்ச்சியாக அந்த வேலை திட்டத்தை முழுமைப்படுத்துவதாக இந்த முடிவடைந்த காலப்பகுதியிலே மலைநாட்டு புதிய கிராமங்கள் அமைச்சினது முன்னெடுப்பின் கீழ் அந்த 7 பர்ச்சஸ் காணக்குரிய சட்ட ரீதியான உரித்தாவணத்தை பெற்றுக் கொடுக்கின்ற அந்த காணி உரித்தை பெற்றுக் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு எங்களுக்கு இந்த ஆண்டிற்குள் கிடைத்திருக்கின்றது. அவை அது நாங்கள் அடைந்திருக்கக்கூடிய முதலாவது மைற்கல்லாக நாங்கள் குறிப்பிட வேண்டும். இந்த காணிகளினது சட்ட ரீதியான உரித்தை பெற்றுக் கொடுப்பதிலே சிலர் இடையிலே ஒரு அபிப்பிராயத்தை கட்டியெழுப்ப பார்க்கின்றார்கள். இந்த காணிகளை தோட்ட மக்களுக்கு, மலையக மக்களுக்கு அதனுடைய அந்த உரித்தை பெற்றுக் கொடுத்தால் அவர்கள் விற்றுவிடுவார்கள் என்ற ஒரு கருத்தை வந்து ஒரு கருத்தை இந்த சமூகத்துக்குள் கடந்த காலத்தில் இருந்தவர்கள் ஏற்படுத்தி இருந்தார்கள். இன்று இந்த வேலை திட்டத்தை முடக்குவதற்காக அதனை வெளியே கொண்டு வர பார்க்கின்றார்கள். நான் ஒன்றை தெளிவாக இந்த சபையிலே குறிப்பிடுகின்றேன். மலையகத்தில் இருக்கக்கூடிய எங்களுடைய மக்கள், இந்த தோட்டத்திலே வாழக்கூடிய மக்கள் விற்று பிழைப்பவர்கள் அல்ல என்பதனையும், அவர்கள் உழைத்து மற்றவர்களையும் வாழ வைத்து தாங்களும் வாழுகின்ற சமூகம் என்பதை இந்த இடத்திலே நான் கூறி வைக்க விரும்புகின்றேன். ஆகவே இனி வழங்கப்படுகின்ற சகல அந்த காணி உரித்துகளும் சட்ட ரீதியாக ஏனையோருக்கு வழங்கப்படுகின்ற அல்லது இந்த நாட்டிலே இருக்கின்ற ஏனையவர்கள் என்ன அடிப்படையிலான உரிமையை பெறுகின்றார்களோ அதற்கு சமனானதாக அது வழங்கப்பட வேண்டும் என்பதையும், அந்த நிலைப்பாட்டிலே நாங்கள் இருக்கின்றோம் என்பதனையும் இந்த இடத்திலே நான் கூறி வைக்க விரும்புகின்றேன். ஆகவே இங்கே தற்போது இருக்கக்கூடிய கௌரவ அமைச்சர் லக்ஷ்மண் கிரியல் அவர்களுக்கு எங்களுடைய அந்த 7 பர்ச்சஸ் வேலை திட்டத்தை அல்லது மலையக சமூகத்தினது காணி உரிமையை பெற்றுக் கொடுக்கின்ற வேலை திட்டத்தினுடைய ஆரம்ப கர்த்தா என்ற அடிப்படையிலே மீண்டும் ஒரு தடவை அது தொடர்பாக அவருக்கு என்னுடைய எங்களுடைய மக்களினுடைய நன்றிகளை இந்த சந்தர்ப்பத்திலே நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இரண்டாவது, மலையக மக்களுக்குரிய வீடமைப்பு திட்டம், அதாவது இந்த காணிகளை கொண்டு புதிய கிராமங்களை நோக்கி நாங்கள் நகருவது தற்போது நாங்கள் பார்க்கின்ற போது இரண்டாண்டிற்கு பின்னிருந்த நிலைமை இன்று இருக்கின்ற நிலைமையை மலையகத்தில் பார்க்கின்ற போது மலையகத்தினுடைய எல்லா பகுதிகளிலுமே சிறு சிறு கிராமங்கள் கட்டி எழுப்பப்படுவதை காணக்கூடியதாக இருக்கின்றது. கடந்த காலங்களிலே இந்த தோட்ட உட்கட்டமைப்பு அமைச்சுக்குரிய நிதியை முழுமையாக அரசியல் தொழிற்சங்க நோக்கத்தோடு நுவரெலியா மாவட்டத்திலே கொண்டு சென்று முடக்கிக் கொண்டிருந்த நிலைமை இருந்தது. அதனால் நுவரெலியாவுக்கு வெளியில் இருக்கக்கூடிய பதுல்லை, கண்டி, மாத்தலை, அதே போல ரத்னபுரி, கேகல்ல போன்ற பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அதே சமூகமானது ஒடுக்கப்பட்டு மற்றவர்களினுடைய காலடியிலே போய் விழ வேண்டிய நிலைமை இருந்தது. இன்று அதிலிருந்து மீட்கப்பட்டு ஒரு பொதுவான எண்ணப்பாட்டோடு, ஒரு பொதுவான நிலைப்பாட்டோடு நுவரெலியா மாவட்டம் உட்பட சகல மாவட்டங்களுக்கும், அந்த மக்கள் இருக்கக்கூடிய தோட்டப்பகுதிகள் இருக்கக்கூடிய சகல பகுதிகளுக்கும் ஒரு ஒரு சமமான நிலையிலே அந்த நிதியொதுக்கீட்டினை செய்து எல்லா பகுதிகளிலும் இந்த புதிய கிராமங்களை கட்டியெழுப்பி அவர்களினுடைய உட்கட்டமைப்பு வசதிகளை விருத்தி செய்து கொண்டு செல்லுகின்ற நிலைமையை காணக்கூடியதாக இருக்கின்றது. இது தொடர்பாக கௌரவ அமைச்சர் பழனி திகாம்பரம் அவர்களுக்கு என்னுடைய கண்டி மாவட்டம் சார்பாகவும், அங்கே நடைபெறுகின்ற வேலைகளிலே அவர் செய்கின்ற அந்த பங்களிப்பு சார்பாகவும், நுவரெலியாவுக்கு வெளியில் இருக்கக்கூடிய அந்த எங்களினுடைய பாராளுமன்ற பிரதிநிதித்துவம் அற்ற அந்த பிரதேசங்கள் தொடர்பாக அவர்கள் காட்டுகின்ற கரிசனை தொடர்பாகவும் என்னுடைய நன்றிகளை இந்த இடத்திலே பதிவு செய்து கொள்ளுகின்றேன். அவை காணியை நாங்கள் பெற்றோம், வீடுகளை கட்டி கிராமங்களை உருவாக்கி கொண்டிருக்கின்றோம். மறுபக்கமாக நாங்கள் அரசியல் ரீதியாக, உரிமை ரீதியாக எங்களுக்கு இருந்த உள்ளூராட்சி மன்றங்களினை நுவரெலியா மாவட்டத்திலே அந்த உள்ளூராட்சி மன்றங்களை நாங்கள் அதிகரித்து அதிலே நாங்கள் வெற்றி கண்டிருக்கின்றோம். அதே போல 1987 ஆம் ஆண்டின் உள்ளூராட்சி மன்ற அந்த சட்டத்திலே இருக்கக்கூடிய குறையை நிவர்த்தி செய்து அந்த 33வது அந்த திருத்தத்தையும் நாங்கள் அடைந்து கொண்டிருக்கின்றோம். அவை இவ்வாறு எங்களினுடைய இந்த ஒரு வருட காலத்திற்குள் நாங்கள் அடைந்திருக்கக்கூடிய வெற்றிகளை நாங்கள் வரிசைப்படுத்தி கொண்டே வர முடியும். இதனை இந்த மாற்றத்திற்கு வழிவகுத்திருக்கக்கூடிய இந்த நல்லாட்சியினுடைய தலைமைத்துவங்களான ஜனாதிபதி அவர்களுக்கும், பிரதமர் அவர்களுக்கும், அவர்கள் காட்டுகின்ற அந்த அக்கறைக்கும் எங்களுடைய சமூகம் சார்பாக இந்த இடத்திலே நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆகவே தொடர்ந்து இந்த அமைச்சு தொடர்பாக குறிப்பிடுகின்ற போது, இம்முறை இந்த அமைச்சினது செயலாக்கம் தொடர்பாக, இதனுடைய நிதி பயன்பாடு தொடர்பாக, பொது கணக்கு குழுவிலே இவர்களினுடைய செயற்பாடு தொடர்பாக, மிக சிறந்த நிதி கையாளுகை தொடர்பாக இவர்கள் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அந்த வகையிலே அமைச்சினுடைய செயலாளராக சிறப்பாக பங்காற்றி கொண்டிருக்கக்கூடிய ரஞ்சரி நடராஜன் பிள்ளை அவர்களையும் இந்த இடத்திலே ஞாபகப்படுத்தி அவருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். தொடர்ச்சியாக இந்த புதிய கிராமங்கள் மலைநாட்டு உட்கட்டமைப்பு வசதிகள் அமைச்சானது, இந்த அமைச்சினது செயற்பாடுகள் மேலும் வேகமாக, நாங்கள் 2 ஆண்டுகளை கடந்திருக்கின்றோம், 2018 ஆம் ஆண்டிலே மேலும் நாங்கள் வேகமாக செயற்பட வேண்டி இருக்கின்றது. அவ்வாறு செயற்படுகின்ற போது ஏனைய மாவட்டங்கள் தொடர்பாக, நுவரெலியாவுக்கு வெளியிலே தற்போது இருப்பது போலவே ஏனைய மாவட்டங்கள் தொடர்பாக அந்த பிரதிநிதித்துவம் இல்லாது கைவிடப்பட்டிருக்கின்ற அந்த மக்கள் சார்பாக உங்களுடைய பங்களிப்பு மென்மேலும் அதிகரிக்கப்பட வேண்டும் என்ற வேண்டுகோளையும் இந்த இடத்திலே நான் முன்வைத்துக் கொள்கின்றேன். அதே போன்று இங்கே இன்று பேசப்படுகின்ற தேசிய சகவாழ்வு கலந்துரையாடல்கள் மற்றும் அரச கரும மொழிகள் தொடர்பாக நாங்கள் பேசுகின்ற போது, எங்களுடைய இந்த யுத்தத்திற்கு பின்னர் இந்த நாட்டிற்கு தேவைப்பட்ட பிரதான பொருள் என்று நாங்கள் பேசினால் அது சமாதானம் என்பது. அவை அந்த சமாதானத்தை நோக்கிய நகர்வை இங்கே பேசிய கௌரவ ஸ்ரீதரன் அவர்கள் குறிப்பிட்டார். நாங்கள் யுத்தத்தை வென்றது போல் அந்த சமாதானத்தை வென்று கொள்வதற்கு எங்களுடைய முழு அந்த பங்களிப்பை செய்ய முடியாது போயிருக்கின்றது என்ற கருத்தை முன்வைத்தார். அவை இந்த சகவாழ்வு, தேசிய சகவாழ்வு கலந்துரையாடல் மொழிகள் அமைச்சின் ஊடாக இந்த சமாதானத்துக்குரிய அல்லது நாட்டின் அந்த ஒருமைப்பாட்டுக்குரிய அந்த பயணம் தற்போது மிக வீரியமாக முன்னெடுக்கப்படுகின்றது. ஆனால் அந்த அமைச்சிக்காக கடந்த வருடம் ஒதுக்கப்பட்ட நிதி இந்த வருடம் ஒதுக்கப்பட்டிருக்கின்ற நிதியை பார்க்கின்ற போது, நாங்கள் இந்த நாட்டினுடைய சகவாழ்வு தொடர்பாக, சமாதானம் தொடர்பாக எந்த அளவுக்கு எங்களுடைய அக்கறையை காட்டுகின்றோம், அக்கறை முன்வைக்கின்றோம் என்பது தொடர்பான ஒரு கேள்விக்குறியை நாங்கள் ஒரு கேள்விக்குறியாக அது காணப்படுகின்றது. முடிவடைந்த இந்த காலப்பகுதியிலே சகவாழ்வை ஏற்படுத்துவதற்காக கௌரவ அமைச்சர் மனோகணேசன் அவர்கள் எங்கே சகவாழ்வை எவ்வாறு ஏற்படுத்துவது என்பதனை சரியாக இனம் கண்டு செயற்படுகின்றார் என்பதனை நான் குறிப்பிட வேண்டும். அமைச்சினது காரியாலயத்திலே குளிரூட்டப்பட்ட அறைகளிலே இருந்து கொண்டு வெறும் ஆவணங்களை தயாரிப்பதால், அறிக்கைகளை விடுவதனால் சகவாழ்வை ஏற்படுத்திவிட முடியாது. அவை அமைச்சர் தற்போது இந்த சகவாழ்வை ஏற்படுத்துவதற்காக நாட்டிலே எல்லா பகுதிகளிலும் வீதி வீதியாக மக்கள் எங்கே இருக்கின்றார்களோ அந்த மக்கள் இருக்கின்ற இடத்திற்கு சென்று அந்த மக்களுக்கு புரியக்கூடிய வகையிலே அவர்களினுடைய எண்ணங்களில் மனங்களில் ஒரு மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய பல வேலை திட்டம் இந்த ஓராண்டு காலப்பகுதியிலே முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றது. எல்லா பகுதிகளிலும் சகவாழ்வு தொடர்பான சங்கங்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது. அவர்களை ஒன்று கூட்டி மாநாடு நடத்தப்பட்டிருக்கின்றது. சகவாழ்வுக்காக வீதி வீதியாக சென்று, நகரம் நகரமாக சென்று பல்வேறு பிரசார வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றது. அதே போல இலங்கையிலே இருக்கின்ற இலங்கையர்கள் யார், இந்த இலங்கைக்குள் இருக்கின்றவர்கள் யார் என்பதனை அடையாளம் கண்டு, நாம் இலங்கையர்கள் என்பதனை அடையாளப்படுத்தி இந்த நாட்டுக்கு பதிவு செய்யக்கூடிய நிகழ்வும் நடைபெற்றிருக்கின்றது. ஆகவே இந்த ஆக்கப்பூர்வமாக நாட்டினுடைய அந்த சகவாழ்வுக்கு தேவையான, அதே போல இந்த சகவாழ்வுக்கு எங்களுக்கு பிரச்சனையாக இருக்கக்கூடிய மொழி, இந்த மொழி ரீதியான சிக்கலை நிவர்த்தி செய்வதற்காக அவர் எடுக்கின்ற ஆக்கப்பூர்வமான செயற்பாடுகள் தொடர்பாகவும் நாங்கள் எங்களினுடைய கௌரவத்தையும் எங்களுடைய மகிழ்ச்சியையும் கௌரவ மனோகணேசன் அவர்களுக்கு நாங்கள் தெரிவிக்கின்றோம். அதே போல அரசு ஜனாதிபதியும் சரி, பிரதமரும் சரி, இந்த அரசாங்கமும் சரி, இந்த சகவாழ்வின் முக்கியத்துவத்தை உணர வேண்டும், அதனுடைய தேவையை உணர வேண்டும். அதே போல இந்த மொழி பிரச்சனையை தீர்ப்பது தொடர்பாக, நாங்கள் இந்த மொழி பிரச்சனையை தீர்க்காத பட்சத்திலே இந்த சகவாழ்வை அடைந்து கொள்ள முடியாது. அவே அதற்கு எந்த அளவு அந்த மொழி ரீதியான அந்த முக்கியத்துவம் இருக்கின்றது என்பதனை உணர்ந்து, அதற்கு தேவையான அந்த வளங்களை பெற்றுக் கொடுத்து, அந்த அமைச்சினது செயற்பாடுகளை மேலும் வீரியமாக முன்னெடுப்பதற்குரிய வழிவகைகள் செய்யப்பட வேண்டும் என்பதனையும் இந்த இடத்திலே நான் ஞாபகப்படுத்த விரும்புகின்றேன். அதே போல இங்கே சிறைச்சாலைகள், அதே போல இந்து கலாச்சார அமைச்சர் கௌரவ சுவாமிநாதன் அவர்களுடையது இருக்கின்றது. இதிலே ஒரு கருத்தை நான் கூற வேண்டும். இந்த சிறைச்சாலைகளுக்குள் இருக்கின்ற அரசியல் கைதிகள் எனப்படுகின்ற குழுக்கள், ஒரு குழுவினர் இந்த சிறைச்சாலைக்குள் இருக்கின்றார்கள். அவர்கள் தொடர்பாக, அவர்களினுடைய நலன்கள் தொடர்பாக ஒரு மனிதாபிமான அடிப்படையிலே முக்கியத்துவம் செலுத்தப்பட வேண்டும். தொடர்ச்சியாக அவர்களினுடைய பாதுகாப்புக்கு, அவர்களினுடைய அந்த இருக்கின்ற செயற்பாடுகளுக்கு இந்த சிறைச்சாலைகளுக்குள் பல்வேறு இடர்பாடுகளை அவர்கள் எதிர்நோக்குகின்றார்கள். எனக்கு தனிப்பட்ட ரீதியிலே தெரியும், போகம்பரையில் இருக்கக்கூடியவர்களை தொடர்ச்சியாக நான் கண்டு சந்தித்து வருகின்றேன். அவை அது தொடர்பாக எங்களுடைய அமைச்சர் கூடிய கவனம் செலுத்த வேண்டும் என கேட்டுக்கொண்டு, இந்த கௌரவ அமைச்சர் மலைநாட்டு புதிய கிராமங்கள் உட்கட்டமைப்பு அமைச்சர் பழனி திகாம்பரம் அவர்களுக்கும், தேசிய சகவாழ்வு அமைச்சர் கௌரவ மனோகணேசன் அவர்களுக்கும் என்னுடைய அவர்களினுடைய செயற்பாடுகள் வெற்றிகரமாக முன்னெடுத்து இந்த தேசத்தினுடைய அபிவிருத்திக்கு, இந்த தேசத்தினுடைய நலனுக்கு அவர்களினுடைய அந்த பங்களிப்பு கிட்ட எங்களினுடைய முழு ஒத்துழைப்பு இருக்கின்றது என கூறி விடைபெறுகின்றேன். நன்றி.
நன்றி கௌரவ டக்ளஸ் சேவானந்தா.
கௌரவ குழுக்களின் பிரதி தவிசாளர் அவர்களே, இன்றைய தினம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த நான்கு அமைச்சுகள் தொடர்பிலான குளிர்நிலை விவாதத்தில் கலந்து கொண்டு எனது கருத்துக்களையும் தெரிவிப்பதற்கு வாய்ப்பு வழங்கப்பட்டதையிட்டு முதலில் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று இங்கே குளிர்நிலை விவாதத்திற்கு எடுத்து கொள்ளப்படுகின்ற நான்கு அமைச்சின் பணிகளையும் சமாந்தரமாக முன்னெடுத்தால், அதாவது மலையக மக்களது பிரச்சனைகள், மீள்குடியேற்ற மக்களது பிரச்சனைகள், அரசகர்ம மொழிகள் தொடர்பான பிரச்சனைகள் தீர்க்கப்படுமானால், தேசிய ஒருமைப்பாடு மற்றும் தேசிய நல்லிணக்கம் தொடர்பில் போதிய அளவு முன்னேறிவிட்ட நிலையினை எட்ட முடியும் என கருதுகின்றேன். அந்த வகையில் மலைநாட்டு புதிய கிராமங்கள், உட்கட்டமைப்பு வசதிகள் மற்றும் சமுதாய அபிவிருத்தி அமைச்சர் தொடர்பில் சில கருத்துக்களை முன்வைக்க விரும்புகின்றேன். இலங்கை தேயிலைக்கு 150 ஆண்டுகள் அண்மையில் தான் நிறைவேறியுள்ளது. சர்வதேச ரீதியில் நமது தேயிலைக்கு நல்ல விலைகள் கிடைத்து வருவதாகவும் கூறப்படுகின்றது. இது மகிழ்ச்சியான செய்தியாக இருக்கின்ற போதிலும் இந்த தேயிலையின் வளர்ச்சியின் பின்னணியில் இருக்கின்ற மக்களின் வாழ்க்கை இந்த நாட்டில் மகிழ்ச்சியாக இருக்கின்றதா என்று பார்க்க போனால் கேள்விக்குறியே எஞ்சுகின்ற நிலை தொடர்கின்றது. மலையக மக்களின் அடிப்படை வசதிகளை எடுத்துக்கொண்டால் 143,152 லயன்கள், அதாவது வரிசை கிராமமான குடியிருப்புகள் இன்னும் காணப்படுகின்றன என்றும், மேலும் 13,814 தற்காலிக கூடாரங்கள் அமைக்கப்பட்டு அவற்றிலும் மக்கள் வாழ்ந்து வருவதாகவும் தெரிய வருகின்றது. இம்மக்களுக்கு தனி குடியிருப்புகள் அமைத்து கொடுக்கப்பட வேண்டும். அந்த முயற்சியை மேற்படி அமைச்சு முன்னெடுத்து வருகின்றது என்றாலும் ஏற்படுத்தப்படுகின்ற தனி வீட்டு திட்டங்கள் அம்மக்களுக்கான அடிப்படை வசதிகளை கொண்டதாக அமைய வேண்டியது அவசியமாகும். கடந்த காலங்களில் குடியேற்ற திட்டங்கள் என்ற பெயரில் மக்களது இயல்பு வாழ்க்கைக்கு பொருந்தாத பகுதிகளில் மக்களை கொண்டு போய் பூத்தியதன் காரணமாக சமூக மற்றும் ஏனைய பல்துறை சார்ந்த பிரச்சனைகள் உருவாக்கம் பெற்றிருந்த வரலாற்றை காணக்கூடியதாக இருக்கின்றது. ஹல்தமுள்ள பிரதேச செயலகத்தின் கீழுள்ள நீவூட் 2 பிரிவில் 1 வருடத்துக்கு முன்பாக 11 தனி வீடுகள் கட்டி கொடுத்தும் இதுவரையில் மின்சார வசதியோ ஏனைய அடிப்படை வசதிகளோ செய்து கொடுக்கப்படவில்லை என தெரிய வருகின்றது. இது ஒரு உதாரணம் மட்டுமே. மேலும் இத்தகைய பிரச்சனைகள் இருக்கின்றன. கொத்மலை கெட்டபுல்லா திஸ்பனை பகுதியில் வாழ்ந்திருந்த குடும்பங்கள் மகாவெளி அபிவிருத்தி திட்டம் மேற்கொள்ளப்பட்டதன் காரணமாக வெளியேறிய நிலையில் 35 குடும்பங்களைச் சேர்ந்த 134 பேர் கடந்த 30 வருடங்களாக மாற்று இடங்களின்றியும் இன்னமும் அடிப்படை வசதிகளின்றியும் அதே பகுதியில் கைவிடப்பட்டுள்ள நிலையில் வாழ்ந்து கொண்டிருப்பதாக தெரிய வருகின்றது. இதுவும் ஒரு உதாரணம் மட்டுமே. இத்தகைய நிலையிலான பிரச்சனைகளில் பலர் இருக்கின்றனர். அதாவது மாற்று இடப்பிரச்சனைகள் காரணமாக இடம்பெயர முடியாமல் அடிப்படை வசதிகளற்றும் வேற்று நபர்களது காணிகளிலும் அனர்த்த அபாயங்கள் இருக்கின்ற இடங்களிலும் வாழ்ந்து வருகின்றவர்களாக பலர் இருக்கின்றனர். அந்த வகையில் மேற்படி அமைச்சனால் நிதி ஒதுக்கீடுகள் மேற்கொள்ளப்பட்டும் ஒதுக்கப்பட்டும் காணி பொருத்தமில்லாதன் காரணமாக வீடமைத்து குடியேற முடியாத நிலை களுத்துறை மாவட்டத்தில் உள்ள மத்துகம போகன் தோட்டத்தில் மண் சரிவினால் பாதிக்கப்பட்ட 36 குடும்பங்களுக்கு ஏற்பட்டுள்ளது. மேலும் மலையக பகுதிகளில் போக்குவரத்து, சுகாதாரம், கல்வி போன்ற அடிப்படை வசதிகளற்ற பகுதிகள் இன்னும் காணப்படுகின்றன. போசாக்கின்மை என்பது ஒரு முக்கிய பிரச்சனையாக இருந்து வருகின்றது. வறுமையினை போக்கி கொள்வதற்கு வருமானமின்றி ஊதிய உயர்விற்காக தொடர்ந்து போராடி வருகின்ற சமூகமாக இருக்கின்ற மலையக தமிழ் மக்கள் தற்போது குடியிருக்கின்ற தோட்டக்காணிகளில் கூட சுயதொழில் முயற்சிகளில் ஈடுபட இயலாத நில உரிமையற்ற நிலையிலும் வாழ்ந்து வருகின்றார்கள் என்பது வேதனைக்குரிய விடயமாகும். அமைச்சர் கௌரவ பழனி திகாம்பரம் அவர்கள் அர்ப்பணிப்புடனும் கூடிய பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றார். அந்த வகையில் அவரது முயற்சிகள் மலையக மக்களின் அடிப்படை பிரச்சனைகளை மேலும் போதிய அளவு தீர்க்க வேண்டும் என எதிர்பார்க்கின்றேன். எமது நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு பெரிதும் பங்களித்து வருகின்ற மலையக மக்களுக்கு 150 வருடங்கள் கழிந்தும் இந்த நாட்டில் இந்த நிலை எனும் போது கடந்த கால யுத்தம் காரணமாக அனைத்தையும் இழந்து 8 வருடங்கள் கழிந்துள்ள நிலையில் எமது நாட்டின் பொருளாதாரத்திற்கு பெரிதும் பங்களிப்பு வழங்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்தும் அந்த வாய்ப்புகள் தடுக்கப்பட்டும் மறுக்கப்பட்டும் சுரண்டப்பட்டும் தங்களுக்குரிய வாழ்வாதாரங்களையே போதிய அளவு ஈட்டிக்கொள்ள இயலாத நிலையில் இருக்கின்ற வடக்கு கிழக்கு மாகாண மக்களின் அடிப்படை பிரச்சனைகள் தீர இன்னும் எத்தனை வருடங்கள் எடுக்குமோ என்ற சந்தேகமே நமக்கு ஏற்பட்டிருக்கின்றது. அந்த வகையில் சிறைச்சாலைகள் மறுசீரமைப்பு புனர்வாழ்வளிப்பு மீள்குடியேற்றம் இந்து சமய அலுவலர்கள் அமைச்சு தொடர்பில் கருத்துக்களை முன்வைக்கின்ற போது வலிகாமம் வடக்கிலிருந்து 26 வருடங்களுக்கு முன்பதாக இடம்பெயர்ந்துள்ள மக்களில் பலர் இன்னமும் முகாம்களிலும் தற்காலிக கொட்டில்களிலும் மண்ணால் கட்டப்பட்ட சிறு சுவர்களை கொண்ட குறுகிய வீடுகளிலும் வாழ்ந்து வருகின்றனர். இருப்புக்காக தொடர்ந்தும் பாதிக்கப்பட்ட நிலையிலே வாழ்ந்து வருகின்ற மக்கள் மழைக்காலங்களில் மிக அதிகமாகவே பாதிக்கப்படுகின்றனர். இவர்களது சொந்தக்காணி நிலங்கள் இந்த மக்கள் மீள்குடியேற முடியாத வகையில் பாதுகாப்பாகவே வைக்கப்பட்டுள்ளது. தங்களது சொந்தக்காணி நிலங்களை விடுவித்து தருமாறு எல்லோரிடமும் கேட்டுவிட்டார்கள், போராட்டங்களையும் நடத்திவிட்டார்கள். இதுவரையில் நடந்தது ஒன்றுமே இல்லை. எனக்கு தெரியும், கௌரவ அமைச்சர் அவர்கள் மீள்குடியேற்றப்பட்ட மக்களுக்கு பொருத்தமான வீடுகளை பெற்றுக் கொடுப்பதற்கு பல முயற்சிகளில் ஈடுபட்டிருந்தார். ஆனால் தூரவசமாக சில தடைகள் காரணமாக அவரால் அந்த முயற்சிகளை முன்னெடுக்க முடியவில்லை என்பதையும் இங்கு பதிவு செய்து கொண்டு, கிள்ளச்சி மாவட்டத்தில் 4 பிரதேச செயலக பிரிவுகளிலுமாக மேலும் 741 குடும்பங்களைச் சேர்ந்த சுமார் 2422 பேர் தங்களது சொந்த இடங்களில் தங்களை மீள குடியேற்றுமாறு கோரிக்கை விடுத்துள்ளனர். இத்தகைய நிலையில் பச்சிலைப்பள்ளி பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட முகமாலை பகுதிகளில் வெடிப்பொருட்களை அகற்றுவதிலும் தாமதங்கள் ஏற்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. முல்லைத்தீவு மாவட்டத்தில் மீள் குடியேறியுள்ள மக்களுக்கு 11786 புதிய வீடுகள் தேவை என்றும் 1096 வீடுகள் புனரமைக்கப்பட வேண்டியுள்ளதாகவும் தெரிய வருகின்றது. வவுனியா மாவட்டத்திலும் இதே நிலைமையே காணப்படுகின்றது. பல்வேறு கிராம மக்கள் மீள் குடியேறியுள்ள நிலைமையிலும் வீட்டு வசதிகளின்றியும் அடிப்படை வசதிகளின்றியுமே வாழ்ந்து வருகின்றனர். அந்த வகையில் வவுனியா தாளிக்குளம் கிராம மக்கள் மீள் குடியேறி 10 வருடங்கள் ஆகியும் தங்களுக்கு வீடமைப்பு திட்டங்கள் இல்லை என கூறி அண்மையிலோர் ஆர்ப்பாட்டத்தினையும் நடத்தியிருந்தனர். இப்படியான பிரச்சனைகள் தேவைகள் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் பல பகுதிகளிலும் இல்லாமல் இல்லை. அவை அனைத்தையும் குறிப்பிட்டு கூறுவதற்கான நேரம் போதுமானதாக இல்லை என்பதால் ஓரிரு உதாரணங்களை மாத்திரமே இங்கு குறிப்பிடுகின்றேன். கேப்பாப்பிளவு மக்களின் சொந்த காணி நிலங்களுக்கான போராட்டம் 10 மாதங்களாக கடந்தும் தொடர்கின்றது. படைகளுக்கு கொடுக்க நிதி ஒதுக்கப்பட்டதாக கூறப்பட்டாலும் இன்று நாளை நாளை மறுநாள் விடுவிக்கப்படும் என்று கூறப்பட்டது. இன்னும் நடந்ததாக தெரியவில்லை. தமிழ்நாட்டில் 107 முகாம்களில் சுமார் 62,000 பேர் வரையில் நமது மக்கள் அகதிகளாக தங்கியிருக்கின்றனர். அவர்கள் தாயகம் திரும்புவதற்கான நம்பிக்கை தரும் ஏற்பாடுகள் இல்லை. யாழ்ப்பாணத்தில் வசித்து வருகின்ற முஸ்லீம் மக்களுக்கு வீடுகளை அமைத்து கொடுப்பதில் மீள்குடியேற்ற அமைச்சின் வீட்டுத் திட்ட நிபந்தனைகளே தடையாக இருப்பதாக யாழ் மாவட்ட செயலாளர் தெரிவித்திருக்கின்றார். இப்படியே எமது மக்களது நிலைமைகள் அடிப்படை பிரச்சனைகளுடன் தேவைகளுடன் தொடரும் நிலைமையே காணப்படுகின்றது. அந்த வகையில் கௌரவ அமைச்சர் டிஎம் சுவாமிநாதன் அவர்கள் எடுத்து வரும் முயற்சிகள் பாராட்டத்தக்கவை. எனினும் அவரது முயற்சிகளை மேலும் வலுப்படுத்தும் வகையில் அரசும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். ஏனைய தமிழ் தரப்பினரும் அவரை விமர்சனம் செய்வதில் மாத்திரமே குறியாக இருக்காமல் அவருக்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கின்றேன். அரசகர்ம மொழிகள் பயன்பாடு தொடர்பில் கௌரவ அமைச்சர் மனோ கணேசன் அவர்கள் இயன்றளவில் நடவடிக்கைகள் எடுத்து வந்தாலும் அதற்கான ஒத்துழைப்புகள் இந்த நாட்டில் எந்த ஒரு தரப்பினராலும் போதிய அளவு வழங்கப்படாத நிலையில் அதனை எவ்வாறு சாத்தியமாக்குவது என்ற கேள்வி எழுகின்றது. குறிப்பாக பொது நிர்வாக அமைச்சு மற்றும் உள்நாட்டு அலுவல்கள் அமைச்சர்களின் என்பன இணைந்து ஒத்துழைப்புகள் தேவை. இருமொழி பயன்பாட்டு கொண்ட பிரதேச செயலகங்கள் மலைநாட்டில் எத்தனை இருக்கின்றன என கேட்க விரும்புகின்றேன். இத்தனை காலத்தின் பின்னர் இப்போதுதான் நுவரேலியா மாவட்டத்திற்கு மேலதிக பிரதேச சபைகள் கிடைத்திருக்கின்றன. இந்த முயற்சியில் வெற்றி கண்டுள்ள அனைவருக்கும், குறிப்பாக அமைச்சர் மனோ கணேசன் மற்றது அமைச்சர் திகாம்பரம் அவர்களும் நிச்சயம் பாராட்டத்தக்கவர்களே. இலங்கையின் மொழிகள் தொடர்பான அடிப்படை சட்ட அரசியலமைப்பின் 4வது அத்தியாயத்தில் தரப்பட்டுள்ள அதில் உள்ளடக்கப்பட்டுள்ள ஏற்பாடுகள், 13வது அரசியலமைப்பு சீர்திருத்தத்தாலும் 16வது அரசியலமைப்பு சீர்திருத்தத்தாலும் திருத்தப்பட்டுள்ளன. இந்த அத்தியாயத்தில் மொழியுரிமைக்கு முன்னுரிமை வழங்கப்பட்டுள்ளது. அதன் பிரகாரம் இலங்கையின் அரசரம மொழி சிங்கள மொழியாதல் வேண்டும் மொழியாதல் வேண்டுமென்று என்று 18 உறுப்புரையிலும், தமிழ் மொழியும் அரசரம மொழியொன்றாதல் வேண்டுமென்ற 18-2 உறுப்புரையிலும் கூறப்பட்டுள்ளது. எனினும் இந்த இரு உறுப்புரைகளும் இணைந்து சிங்கள மொழியும் தமிழ் மொழியும் இலங்கையின் அரசகரம மொழியில் ஆதல் வேண்டுமென்றே குறிப்பிட்டிருக்க வேண்டும் என்பது நமது நிலைப்பாடாகும்.
முன்வைத்திருக்கின்றோம், நிச்சயம் மாற்றப்பட வேண்டும், மாற்றுவோம். தமிழும் சிங்களமும் இலங்கையில் ஆட்சி மொழிகள் என்று ஒரே வரியில் சொல்லப்பட வேண்டும்.
நன்றி, நன்றி. இலங்கையின் தேசிய மொழிகள் சிங்களமும் தமிழும் ஆதல் வேண்டுமென்றும், சிங்களமும் தமிழும் இலங்கை முழுவதிலும் நிர்வாக மொழிகளாக இருத்தல் வேண்டுமென்றும் திருத்தத்தால் திருத்தப்பட்டவாறான வடக்கு மாகாணமும் கிழக்கு மாகாணமும் தவிர்ந்த இலங்கையின் எல்லா மாகாணங்களிலும் சிங்களம் நிர்வாக மொழியாக இருத்தல் வேண்டும் என்பதுடன், பொது பதிவேடுகளை பேணி வருவதற்காகவும் பகிரங்க நிறுவனங்களினால் பயன்படுத்தப்பட வேண்டுமென்றும், ஆயினும் உதவி அரசாங்க அதிபரின் பிரிவொன்றை உள்ளடக்கும் கூறு எதனதும் சனத்தொகை சிங்கள அல்லது தமிழ் மொழி வாரியான சிறுபான்மை சனத்தொகை என்ன வீதாசாரத்தை கொண்டுள்ளதோ அதனை கருத்தில் கொண்டு சிங்களம் தமிழ் ஆகிய இரண்டு மொழிகளும் அல்லது அத்தகைய இடப்பரப்பு அமைந்திருக்கக்கூடியதான மாகாணத்தில் நிர்வாக மொழியாக பயன்படுத்தப்படும் மொழி தவிர்ந்த ஒரு மொழி அத்தகைய இடப்பரப்புகளுக்கான நிர்வாக மொழியாக பயன்படுத்தலாம் என ஜனாதிபதி பணிக்கலாம் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதன் காரணமாக 29 பிரிவுகள் இருமொழி பிரதேச செயலக பிரிவுகளாக வர்த்தகமானியில் ஏற்கனவே பிரசுரிக்கப்பட்டிருந்த நிலையில், அதன் பின்னர் 72 பிரிவுகள் இருமொழி பிரதேச செயலக பிரிவுகளாக அடையாளம் காணப்பட்டுள்ளன என்றும் வர்த்தகமானியில் பிரசுரிக்கப்பட்டிருந்த நிலையில், இந்த 72 பிரிவுகளில் 41 பிரிவுகள் செயல்பட பிரகடனப்படுத்தப்பட்டுள்ள நிலையில், மேலும் 31 பிரிவுகள் பிரகடனப்படுத்துவதற்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளன என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இருமொழி அமலாக்கல் தொடர்பில் இதுவரை 23 சுற்றறிக்கைகள் வெளியிடப்பட்டும் அதன் செயல்பாடுகள் இன்னமும் எமது மக்களுக்கு பலன் தர இயலாத நிலையிலேயே இருக்கின்றது என்பதையும் நான் இங்கு அவதானத்திற்கு கொண்டு வர விரும்புகின்றேன். அமைச்சர் கௌரவ மனோ கணேசன் அவர்களது ஏற்பாட்டில் அவரது அமைச்சு அண்மையில் ஒரு பாராட்டத்தக்க முயற்சியை மேற்கொண்டிருந்தது. கையடக்க தொலைபேசி மூலமான குறுந்திரைப்பட போட்டி ஒன்றினை நடாத்தியிருந்தது. அதில் ஒரு குறுந்திரைப்படம் பர்த் சர்டிஃபிகேட் என்ற பெயரில் எடுக்கப்பட்டிருந்தது. உண்மையில் இந்த நாட்டில் தமிழ் மொழி மூலமான பரிச்சயம் மாத்திரம் கொண்டவர்கள் நமது நாட்டில் உள்ள அரசு அலுவலகங்களில் மொழி பிரச்சனையால் முகம் கொடுக்கின்ற சிரமங்களை பாதிப்புகளை அந்த குறும் திரைப்படம் மிகவும் அழகாக எடுத்து காட்டியிருந்தது. அதே நேரம் அமைச்சர் அவர்கள் அரச படிவங்களை தமிழில் மொழிபெயர்க்கின்ற பயனுள்ள செயலினை மேற்கொண்டு வருகின்றார். அத்துடன் அதனை வலுவுள்ள வகையில் செயல்படுத்துவதற்கு தமிழ் அலுவலர்களும் தேவை. அந்த வகையில் 1000 மொழி அலுவலர்களை எதிர்வரும் ஜனவரி மாதம் பணிகளில் இணைத்து கொள்வதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அந்த பணிகளை அவர் சிறப்புற சிறப்புற முன்னெடுப்பார் என்று நம்பிக்கை எனக்கு உண்டு. இந்த நாட்டில் தமிழ் மக்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கின்றது என கேட்போருக்கு இந்த குறுந்திரைப்படத்தை போட்டு காட்ட வேண்டும் என அமைச்சர் அவர்களிடம் ஒரு கோரிக்கையை முன்வைக்கின்றேன். அதான் இந்த நாட்டில் தமிழ் மக்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு கேட்குறாக்களுக்கு அந்த குறுந்திரைப்படத்தை போட்டு காட்டுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். 2006 நடந்த சர்வகட்சி மாநாட்டில் இறுதி அறிக்கையில் ஒரு முன்மொழிவு முன்வைக்கப்பட்டிருந்தது. அதாவது அரசியல் ஜாப்பில் இலங்கை மக்கள், சிங்களவர், இலங்கை தமிழர், முஸ்லீம்கள், இந்திய தமிழர் மற்றும் பிற ஊர்கள் அடங்கியுள்ளன. எந்த ஒரு பிரிவினரும் தங்கள் மொழியை பேணவும் அவர்களது கலாச்சாரத்தை பாதுகாத்து முன்னெடுத்து செல்வதற்கும் அரசு அதிகாரத்திலே தங்களது பங்கை பெறவும் சகல அரசியல் நிறுவனங்களிலும் உரிய பிரதிநிதித்துவத்தை பெறவும் உரிமையுடையவர்கள் ஆவர். அதே நேரத்தில் இவர்கள் அனைவரும் இலங்கையர் என்ற அடையாளத்திற்குள் அடங்குவர் என்பதே அந்த முன்மொழிவாகும். இந்த முன்மொழிவு சட்டவாக்கமாக்கப்பட்டு நடைமுறைக்கு வந்திருக்குமேயானால் தேசிய நல்லிணக்கம் என்பது இந்த நாட்டில் எப்போதோ ஏற்பட்டிருக்கும். அத்தகையதொரு நிலை உருவாக்கப்படாமல் பல்வேறு பிரச்சனைகள் தேவைகளுக்கு மத்தியில் எமது மக்களை தள்ளிவிட்டு அதிலிருந்து எமது மக்களை மீள இயலாத நிலையில் தேசிய நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவது என்பது குதிரை கொம்பாகவே இருந்துவிடும் என்பதை இங்கு சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். தமிழ் மக்கள் இலங்கையர்களாக வாழ வேண்டும் என்பதற்காக தமிழர்கள் என்ற அடையாளத்தை இழப்பதற்கோ, தமிழர்களாக வாழ வேண்டும் என்பதற்காக இலங்கையர்கள் என்ற அடையாளத்தை இழப்பதற்கோ தயாராக இல்லை. தமிழ் மக்கள் இலங்கையர்களாகவும் தமிழர்களாகவுமே வாழ விரும்புகின்றார்கள் என்ற கருத்தினை நான் தொடர்ந்து முன்வைத்து வருகின்றேன். இதுதான் ஜதார்த்தம். இந்த ஜதார்த்தம் உணர்த்தப்பட வேண்டும். தேசிய நல்லிணக்கம் என்பது உடனடியாக உணவு தயாரிப்பதல்ல. இம்முறை வரவு செலவு திட்டத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளதை போன்று கல்வீடுகளை கட்டி கொடுப்பதாலோ, பொருளாதார மையத்தினை உருவாக்குவதாலோ, கடல் தொழில் விவசாயத்தை முன்னேற்றுவதாலோ மாத்திரம் தேசிய நல்லிணக்கம் ஏற்பட்டுவிடும் என கனவு காணக்கூடாது. இத்தகைய ஏற்பாடுகள் எமது மக்களின் பொருளாதார விருத்திகளுக்கு வழிவகுக்கும். எமது மக்களுக்கு இது அவசியம். தேசிய நல்லிணக்கத்தை ஏற்படுத்த இது மாத்திரமே போதாது. அடிப்படையிலிருந்து மாற்றங்களை கொண்டு வர வேண்டும். ஆரம்ப கல்வியிலிருந்து அரசாங்க அலுவலகங்களிலிருந்து மாற்றங்களை கொண்டு வர வேண்டும். அதற்கு முன்பதாக இருக்கின்ற அதிகாரங்களை பயன்படுத்தப்பட வேண்டும். தமிழ் மக்களின் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு அதை கொண்டு வந்தோம், இதை கொண்டு வந்தோம் என கூறப்படுகின்றது. எதை கொண்டு வந்தாலும் அதில் எதை செயல்படுத்தினோம் என்ற கேள்விக்கு பதில் தேடி பார்க்க வேண்டும். இருமொழி கொள்கைகள் கொண்டு வரப்பட்டு செயல்படுத்தப்படவில்லை. பயன்மூண்டா திருத்தச் சட்டம் கொண்டு வரப்பட்டு அது முழுமையாக செயல்படுத்தப்படவில்லை. இனவீதாசார அடிப்படையில் அரச தொழில் வாய்ப்புகள் வழங்கப்பட வேண்டும் என சுற்றறிக்கை கொண்டு வரப்பட்டு அது தொடர்ந்தும் செயல்படுத்தப்படவில்லை. இனியும் புதிய அரசியல் ஜாப்பு கொண்டு வந்து அதையாவது செயல்படுத்தப் போகின்றீர்களா என்றே கேட்க தோன்றுகின்றது. முதலில் இருப்பவற்றை செயல்படுத்த முன்வாருங்கள். இருக்கின்ற அரசியல் தீர்வை முழுமையாக செயல்படுத்துங்கள். அதில் கொடுக்கப்பட்டுள்ள அதிகாரங்களை முழுமையாக பயந்தளியுங்கள். தேசிய நல்லிணக்கம் தானாகவே எமது மக்கள் மத்தியில் ஏற்படும். அதற்கு யாரும் அரும்பாடுபட தேவையில்லை. தேசிய நல்லிணக்கத்தை இந்த நாட்டில் வலுவுள்ளதாக அர்த்தமுள்ளதாக கட்டியெழுப்புவதில் நாம் மிக அதிகமாகவே உழைத்திருக்கின்றோம். அதனால் பலவற்றை இழந்திருக்கின்றோம். எம்மீது பல்வேறு பொய்க் குற்றச்சாட்டுகள் சுமத்துவதற்கும் சேறு பூசுவதற்கும் அவதூறுகளை பரப்புவதற்குமான வாய்ப்புகளை சுயலாப எதிர்த்தரப்பு தமிழ் அரசியல்வாதிகளுக்கும் மத்தியில் எதிர்க்கட்சியாக மாறுகின்ற கட்சிகளின் சிலருக்கும் எமது இந்த தேசிய நல்லிணக்கம் நோக்கிய வழிமுறையை வழங்கியிருந்தது. அதற்காக நாம் அயர்ந்து விடவில்லை, அதைரியப்படுத்தப்படவில்லை. அத்தகைய பழிகளை நாம் கணக்கிலும் எடுக்காமல் எம்மிடம் காலம் ஒப்படைத்திருந்த எமது மக்களின் நலன் சார்ந்த பணிகளை அயராது முன்னெடுத்திருந்தோம். எம்மீது சுமத்தப்பட்டு வந்த பழிகளுக்கு பதில்களை காலத்திடம் ஒப்படைத்தோம். காலம் எம்மை ஏமாற்றி விடவில்லை, இன்று பதில் சொல்லி கொண்டிருக்கின்றது. அன்று எம்மீது கூட்டு சேர்ந்து பழி சுமத்தியவர்கள் இன்று சுயலாபத்தினை இலக்கு இலக்காக கொண்டே பதவிகளுக்காக அதிகாரங்களுக்காக பிரிந்து சென்று கொண்டிருக்கின்றார்கள். நாங்கள் எமது மக்களுக்காக உழைத்து கொண்டிருக்கின்றோம். இதுதான் அவர்களுக்கும் எமக்கும் இடையில் உள்ள வித்தியாசம். எமது மக்களுக்காகவே நாங்கள் தேர்தல்களில் போட்டியிடுகின்றோம். எமது மக்கள் நலன் கருதியே கிடைக்கின்ற அரசியல் அதிகாரங்களை பயன்படுத்துகின்றோம். சுயலாப அரசியல் கருதி நாங்கள் செயல்பட்டிருந்தால் எப்போதோ நாங்களும் இனவாதத்தினை கையில் எடுத்திருப்போம். போலி தமிழ் தேசியம் பேசியிருப்போம். அதி தீவிரமாக பேசியிருப்போம். எமக்கு அரசியல் அதில் எமக்கு அதில் நம்பிக்கை இல்லை. நாங்கள் இடதுசாரி அரசியல் கொள்கை வழியேற்றவர்கள், கொள்கை வழிகளை ஏற்றவர்கள். நாங்கள் இடதுசாரி அரசியல் கொள்கை வழியேற்றவர்கள், கொள்ளை வழிகளை ஏற்றவர்கள் அல்ல. வாக்கு கொள்ளையானாலும் சரி, வேறு எந்த கொள்ளையானாலும் சரி, அது எமது வழி அல்ல. ஆயுத போராட்ட காலகட்டத்திலேயே அனைத்து இன மக்களையும் இணைத்து செயல்பட்டிருந்த நான் தேசிய நீரோட்டத்திற்கு வந்ததன் பின்னரும் அனைத்து இன மக்களுடனும் இணைந்த வகையிலேயே செயல்பட்டு வருகின்றேன். நான் மனிதர்களை நேசிக்கின்றேன். மனிதர்களை நேசிக்குமாறு அனைவரிடமும் கேட்டுக்கொள்கின்றேன். அவன் தமிழன், இவன் முஸ்லீம், இவன் சிங்களவன் என பார்க்காதீர்கள். மனிதர்கள் என்று பாருங்கள். மனிதாபிமானத்துடன் பாருங்கள். அப்போதுதான் எமது மக்கள் எந்தளவிற்கு பாதிக்கப்பட்டு வருகின்றார்கள் என்பது தெளிவாக புரியும். இதையே தான் முடிகின்றது. இதையே தான் ஏனைய தமிழ் தரப்பு அரசியல்வாதிகளிடமும் கூறுகின்றேன். வாருங்கள், இப்போதாவது வந்து உங்களுக்கு வாக்களித்த மக்களை சற்றேனும் மனிதாபிமானத்துடன் பாருங்கள். உங்களுக்கு வாக்களித்த பாவத்திற்காக அந்த மக்கள் துன்ப துயரங்களையே தொடர்ந்தும் அனுபவிக்க விட்டு விடாதீர்கள். சுயலாப அரசியலை கைவிட்டு கொஞ்சம் காலத்தேனும் அந்த மக்களுக்காக செலவு செய்யுங்கள். இப்போதாவது அதற்கென முன்வாருங்கள் என்றே அழைப்பு விடுக்கின்றேன். இதற்கு முன்னரும் அழைப்பு விடுத்திருந்தேன். கிழக்கிலே யுத்த மும்மரமாக இடம்பெற்று அரசின் கை மேலோங்கியிருந்த போது இணைந்து போய் அரச தலைவருடன் கலந்துரையாடி எமது மக்களை பேர் அழிவுகளிலிருந்து காப்பாற்றுவோம் பாருங்கள் என்று அன்றையும் அழைப்பு விடுத்திருந்தேன். வரவில்லை. பின்பு எமது மக்களின் அரசியல் தீர்வு உட்பட பல்வேறு பிரச்சனைகள் குறித்து அரசுடன் இணைந்து கலந்துரையாடி ஒரு முடிவுக்கு வருவோம் வாருங்கள் என்று அழைப்பு விடுத்திருந்தேன். வரவில்லை. தேர்தலில் போட்டியிட இணைவோம் என்ற நீங்கள் எல்லாம்
பின்னால்
தேர்தலில் முடியுது. ஒரு நிமிஷம். தேர்தலில் போட்டியிட இணைவோம் வாருங்கள் என்று நான் அழைப்பு விடுத்தேனா? இல்லையே. எமது மக்களை அழிவுகளிலிருந்து பாதுகாப்போம், எமது மக்களது பிரச்சனைகளை தீர்ப்போம் வாருங்கள் என்று தான் அழைப்பு விடுத்தேன். அவர்கள் வரவில்லை. உங்களுடைய தலைவரை நோக்கித்தான் அன்றைக்கு நான் அழைப்பு விடுத்திருந்தேன். நாடாளுமன்றத்தில் நேரடியாக விடுத்திருந்தேன். தேர்தல் வருகின்றதென்றதும் அதில் போட்டியிட்டு அரசியல் பதவிகளை பிடிப்பதற்கு என்னென்ன வகையில் ஜார் ஜாருடன் கூட்டு சேரலாம் என அடிபட்டு ஓடி திரிகின்ற இவர்கள் அதில் ஒரு துளி அளவு கூட எமது மக்களின் நலன்கள் கருதி இணைவு முயற்சி எடுத்திருக்கவில்லை. எமது மக்களின் பிரச்சனைகளை தீர்க்காமல் எமது மக்களின் பிரச்சனைகளை வைத்தே வாழ்ந்தோம் என்ற அவப்பெயருடன் போய் சேர்ந்து விடாதீர்கள் என்றே நான் இவர்களை கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். அந்த வகையில் தைப்பொங்கலுக்கு தைப்பொங்கல், தீபாவளிக்கு தீபாவளி என மக்களின் பிரச்சனைகள் தீரும் என ஒவ்வொரு வருடமும் சொல்லிக்கொண்டிருக்க நாம் தயாராக இல்லை என்பதையும் தெரிவித்து அடுத்த வரவு செலவு திட்டத்திற்கு முன்பாவது நான் இங்கு சுற்றி காட்டியுள்ள பிரச்சனைகள் தீர்க்கப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு எமது மக்களின் பிரச்சனைகள் தீர்க்கப்படுகின்ற சூழலை அடிப்படையாக கொண்டு தேசிய நல்லிணக்கத்தை வலுப்படுத்தி முன்னெடுப்போம் என்று கூறி விடப்படுகின்றேன். நன்றி.
நன்றி கரு. இன்றுநில் அமரசேன்
பவிஸ்தி மூலாசனை கரு சபாபதி துமனி அதை தாமத்ன வெதகத் அமாத்தியாச கீப்பேக்கு வேசீர்ஷிதமாய் சாகச்சாவேன்னு මට ඉතාමත්ම කෙටි කාලයක් තමයි ලැබෙන්නේ මම බලාපොරොත්තු වෙනවා මට විනාඩි දෙකක්වත් තුනක්වත් අඩුතරමේ ලැබෙයි කියලා විශේෂයෙන් බන්ධනාගාර අමාත්‍යාංශය ගැන කතා කරනකොට මේක පටන් ගන්න හිරකරුවෝද මිනිස්සුයි කියලා තමයි පටන් ගන්නෙ හැබැයි අපි දකිනවා අද බන්ධනාගාරවල තියෙන තදබදය විශේෂයෙන් මහ පාරවල් වල හරක් කීප දෙනෙක් වැඩිපුර පටවන් ගියපුවාම කුකුළු ටිකක් වැඩිපුර පටවන් ගියපුවාම සත්තු ටිකක් වැඩිපුර පටවන් ගියපුවාම පොලිසිය මහත්තුරු ලියනවා සත්තු අවහිංසාව කියලා. හැබැයි බන්ධනාගාරවල තියෙන තදබදේ එකට පූට්ටු කරලා ඒකට කියන්නේ බන්ධනාගාරයේ සැමන් ගහනවා කියලා. 10කට 15කට ඉන්න පුළුවන් කාමරවල 50 60 70 එතකොට සිරකරුවෝද මනුෂ්‍යෝද කියන කාරණය මට මේ අවස්ථාවේදී විශේෂයෙන් අහන්න සිද්ධ වෙනවා. ඉතින් ඒකම මම ඊටම ඉක්මනින් කතා කරන්න. එතකොට අපි දකිනවා මේ නව රජයේ පාලන බලය බාරගත්තට පස්සේ 2009 වර්ෂයට සාපේක්ෂව 2009 වර්ෂයේ මුළු බන්ධනාගාර රැඳවියන් 146,000 ඉඳලා තියෙනවා. මේක සාපේක්ෂව 2015 113,000 ගානකට අඩු වෙලා තියෙනවා. ඉතින් මේ නව රජයේ පාලන බලය බාරගත්තට පස්සේ දේශපාලන පරිගැනීම් කියලා හිරේ දක්වනවා කියලා ඒකාබද්ධ විපක්ෂ මන්ත්‍රීතුමන්ලා චෝදනා කළාට බන්ධනාගාර ක්‍රියාවලිය අධිකරණ ක්‍රියාවලිය තුළ අපරාධ කරුවන් බිහිවීමේ ක්‍රියාවලිය යම් අඩුවකුත් අපි දකිනවා. ඒක මේ යහපාල රජයේ හොඳක් හැටියට මම මේ අවස්ථාවේදී මම කියන්න ඕනේ. එතකොට ඒක මේ බන්ධනාගාර පිළිබඳව කතා කරනකොට වාණිජ නගරවල විශේෂයෙන් වැඩි වටිනාකම් තියෙන ඉතාමත්ම හොඳ ඉඩකඩම් වල නගරාශ්‍රිතව බන්ධනාගාර ඉදිකිරීමෙන් මම හිතන්නේ සමාජයට වැරදි පණිවිඩයක් එකපැත්තකින් යනවා. ඒ වාණිජ වශයෙන් විශාල වටිනාකම් තියෙන ඉඩකඩම් ටික අපි සුරක්ෂිත කරගමු. බන්ධනාගාර හදන්නට අවශ්‍යයි නම් වෙනත් තදබදයක් නැති වාණිජ මට්ටමේ අඩු වටිනාකම් තියෙන ඉඩම් වලට අපි යමු කියන යෝජනාවත් මම මේ අවස්ථාවේදී කතා කරන්න ඕනේ. ඒකම අපි දකිනවා බොහොම වීරයෝ හැටියට උසාවියට ගිහිල්ලා මහා ක්‍රීඩක හැටියට hina වෙලා අතපය උස්සගෙන යන අය අධිකරණයෙන් වැඩිකරුවන් බවට පත් වුණාම බන්ධනාගාරයට ගියපුවාම බන්ධනාගාරයේ නෙමෙයි ඉන්නේ රෝහලේ. ඇඟේ තියෙන හතර මහා ව්‍යාධි ටික අවදි වෙනවා බන්ධනාගාරයට ගිහපහම අපේ අහිංසක ජනතාව අහිංසක වැරදිකරුවන් සියලුම දෙනා අර බන්ධනාගාරය තුළ සැබෑ විදියට දුක් විඳිද්දි සල්ලි තියෙන සල්ලිකාරයින් දේශපාලකයින් ඒ විවිධ ඉහළ මට්ටමේ අය බන්ධනාගාරය තුළ රෝහල්ගත වෙලා සැප ගන්න ආකාරය පිළිබඳවත් මම මේ අවස්ථාවේදී මගේ අවධානය මම යොමු කරනවා. එතකොට ඒකම මට කියන්න තියෙන තව විශාල කාරණයක් තමයි අපි බන්ධනාගාර තුළ විශාල වශයෙන් අපි විශාල පිරිසක් නඩත්තු කරනවා. අපේ රටේ ජාතික ධනය මේ නඩත්තු කරන පිරිස යම් පලදායී ආර්ථික ක්‍රියාවලියකට යොමු කරලා අපිට යම් නිෂ්පාදනීය ක්‍රියාවලියකට කෘෂිකර්මාන්තය වැනි යොදවන්නට පුළුවන් නම් ඒකත් අපේ රටේ විශාල ප්‍රගතියක් හැටියට මම දකිනවා. ඉතින් බන්ධනාගාර ගැන කතා කරද්දී සිරකරුවෝද මනුෂ්‍යයෝද කියලා කියද්දී අපිට මතක් වෙනවා පහුගිය කාලේ වැලිකඩ බන්ධනාගාරයේ විශාල සමුල ඝාතනයක් සිද්ධ වුණා. 30 ගානක් දේශපාලන අධිකාරියේ මැදහැත්වීම තුළ පහුගිය රජයේ කාලේ වැලිකඩ බන්ධනාගාරයට පැනලා විශාල රැඳවියන් පිරිසක් ඝාතනය කළා. ඒක සම්පූර්ණයෙන් අමානුෂිකයි. ලෝකයේ තුල අපිට විශාල කළු පැල්ලමක් අපකීර්තියක් ලෝකයේ තුල අපි ම්ලේච්ඡන් හැටියට හඳුන්වන ක්‍රියාවලියක් සිද්ධ වුණා. ඒකට අපි කමිටුවක් පත් කළා. මේ කමිටු වාර්තාව ඒ වෙනකොට හිටපු විජේදාස රාජපක්ෂ මැතිතුමා අතර පත් කළා. කොහද විජේදාස රාජපක්ෂ මැතිතුමා මේ ස්ථානයේ හිටියනම් මම අහනෝ කෝ ඒ කමිටු වාර්තාවෙන් මේ ඒ සමූල ඝාතනය පිළිබඳව ඒ දුන්න වාර්තාවන් වරදිකරුවන් පිළිබඳ නීතිමය ක්‍රියාවලියකට ලක් වෙලා නැහැ. මම ඒ පිළිබඳව විශේෂයෙන් අද මේ අවස්ථාවේදී මතක් කරනවා. ඒකම අපි මේ ජාතික සහජීවනය පිළිබඳවත් අපි කතා කරන්න ඕනේ. මනෝ ගණේෂන් මැතිතුමත් මෙතන ඉන්නවා. දැන් අද ගරු මූලාසනයේ සභාපතිතුමනි අපි හරියට මේ යහපාලන රජය තුළ පක්ෂ දෙකක් එකතු වෙලා අපි විශාල වශයෙන් ජාතික සහජීවනයක් ගැන කතා කරනවා. මේ ජාතික සහජීවනය ගැන අපි කතා කරාට හැබැයි උතුරේ තන්තවාදීන් ඉන්නවා, දකුණේ තන්තවාදීන් ඉන්නවා. උතුරේ උතුරු පළාත් සභාවේ අධ්‍යාපන ඇමතිවරයා ජාතික කොඩිය ඔසවන්නට ප්‍රතික්ෂේප කරද්දි ජාතික කොඩියට නිග්‍රහ කරද්දි දකුණෙත් ඒ වගේ මන්තගාමින් ඉන්නවා. දකුණේ උදේප්‍රභාත් ගම්මන්පිළල ජාතික කොඩිය විකෘති කරමින් ජාතික කොඩිය හෙලා දකමින් වැරදි විදිහට ජාතික කොඩිය ඉදිරිපත් කරමින් උතුරේ අධ්‍යාපන ඇමතිවරු ඉන්නවා වගේම දකුණෙත් ඉන්නවා ගම්මන්පිළල වගේ බඩු. ඉතින් ඒ නිසා මම හිතන්නේ මේක ජාතික සංහිඳියාවට විශාල බාධාවක්. මේ පිළිබඳව විශේෂයෙන් ඒකාබද්ධ විපක්ෂයේ මන්ත්‍රීවරුන් බොරදියේ මාළු බාන කාරණය පිළිබඳව මම මගේ බලවත් අප්‍රසාදය මේ අවස්ථාවේදී පුද කරනවා. මොකද ගස්වබතුනි
කාලේ අවසානයි.
නෑ මම කතාව පටන් ගත්තේ දහයයි විසි දොළහයි විසි හයට දැන් දොළහයි තිස්ස එකයි මම ඔබතුමාන් කියලමයි මම
ලංචින්ටවල්ල
ඒයි මට අසාධාරයක් වෙනවන මං කතා නොකරන්නයි මම හිටි
නේ කන්ටිනියෝ 2 මිනිස් ආෆ්ටර් ද ලන්ච්
ආෆ්ටර් ද ලන්ච් අවශ්‍ය නැහැ මට තව විනාඩි දෙකක් දෙන්න තව විනාඩි දෙකක් දෙන්න මම මේ කතා කරලා ඉවර කරන්න
ඕකේ සර්
එතකොට ඒකම මම විශේෂයෙන් කියන්නට ඕනේ දැන් අද මේ සහජීවනයේ ඇතිවෙන්නට නම් ප්‍රජාතන්ත්‍රවාදය ඇතිවෙන්න ඕනේ. ප්‍රජාතන්ත්‍රවාදය ඇතිවෙන්නට නම් මේ රටේ මැතිවරණ තියන්න ඕනේ. ඉතින් ඒ නිසා දැන් අපි පළාත් පාලන මැතිවරණයකට අපි ලහිලහිය සූදානම් වෙනවා. පළාත් පාලන මැතිවරණයකට ලහිලහිය සූදානම් වෙන අවස්ථාවේ එක්තරා කණ්ඩායමක් සීමා නිර්ණය වර්ධී කියලා නඩුවක් දාලා ඒක දික් කරන්න ලෑස්ති වුණා. එතකොට දැන් මේ වෙනකොට මේ මැතිවරණය ඉල්ලගෙන මහලොකු හඬනගපු ඒකාබද්ධ විපක්ෂය දැන් ශ්‍රේෂ්ඨ නිලධාරීන්ට මේ සඳහා නාම යෝජනා අවශ්‍යයි කියලා නඩු දානවා. දැන් ඒකත් කල් දාන්න හදනවා. අපිට පේනවා එකම කාසිය දෙපත්ත කවුද මේ මැතිවරණය කල් දාන්න විවිධ කර්ම කාරණා ඉස්මතු කරගෙන උත්සාහ දරන්න කියන කාරණේ මම විශේෂයෙන් කියනවා. දැන් ඉතින් දැන් පත්‍රවල නම් පළයනවා. මෙන්න අපි ඉස්සරලාම ගිහිල්ලා අප මුදල් තැන්පත් කරනවා. අපි අප මුදල් තැන්පත් කරනවා. මේක හරියට අර කංකම් බූරු සින්සින්නෝරු සෙල්ලම් වගේ. ඉස්සරලාම දුවගෙන ගිහිල්ලා මල්ලත්තක් කඩාගෙන එන්නේ කවුද? ඉස්සරලාම අම්ම වල්ලන්නේ කවුද? ඒ වගේ ජනතාවට කංකම් බූරු සින්සින්නෝරු සෙල්ලම් පෙන්නනවා ඒකාබද්ධ විපක්ෂය. මැතිවරණයක් අවශ්‍යයි 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 කියලා. හැබැයි අධිකරණයේ නඩු දානවා ශ්‍රේෂ්ඨ නිලධාරින්ට නාම යෝජනා අවශ්‍යයි. ඒ නිසා අපිට කරුණාකරලා මේ මැතිවරණය තියන්න එපා කියලා. ඉතින් කංකම්බුරු සින්සින්නෝරු සෙල්ලම ජනතාවට පේන්න කරමින් අධිකරණ ක්‍රියාවලිය තුළ මේ මැතිවරණයේ පැවැත්වීම වෙනුවෙන් විශාල බාධාවක් ඒකාබද්ධ විපක්ෂය එල්ල කරනවා. ඉතින් මේ පිළිබඳවත් මමගේ බලවත් අප්‍රසාදය බලවත් කනගාටුව මම මේ අවස්ථාවේදී පුද කරනවා. ඒකම මට තව තප්පර 30ක් දෙන්න. මෙතන මනෝ ගණේෂන් මහත්මයත් ඉන්නෝ. මට අපේ භාෂා පරිවර්තක මහත්වරුන් රාශියක් මට කතා කළා අද මේ අවස්ථාවේදී මේක ඉදිරිපත් කරන්න කියලා. මම හිතන්නේ භාෂා පරිවර්තකයින් මනෝ ගණේෂන් නමතුමාට නම් නෙවෙයි මම දාන්න හැටි රයිති වෙන්නේ. නමුත් භාෂා පරිවර්තකයා කියලා කියන්නේ සියලු සංවේදනයන්හි පාලම විවිධ ජාතීන් විවිධ ජනවර්ග විවිධ භාෂාවන් කතා කරන අයගේ අදහස් සාමු කරන ඒවා සම්මිශ්‍රණය කරන පාලමක්. හැබැයි මේ භාෂා පරිවර්තකයින් 2006 වෙනකම් භුක්ති විඳගෙන ආපු වරප්‍රසාදේ ඒ අයගේ තිබිච්චේ වරප්‍රසාදේ සම්පූර්ණයෙන් 2006 අවුරුද්දෙන් පස්සේ ඒවා කප්පාදු කරන දාලා ඒගොල්ලෝ හිටපු වෘත්තීය මට්ටමෙන් පහලට ඇදලා දැම්මා. ඉතින් ඒක තමයි මට තව වාක්‍ය දෙකයි තියෙන කියන්නේ. 2006න් පස්සේ ඒ තිබිච්ච වෘත්තීය අයිතිවාසිකම් අහෝසි කරලා දැම්මා. ඒ නිසා මනෝ ගණේෂන් මහතුමාගේ කාරුණික අවධානය මම යොමු කරනවා මේ භාෂා පරිවර්තකයන් පිළිබඳවත් ඔවුන්ට සිද්ධලා තියෙන අසාධාරණය පිළිබඳවත් කරුණාකරලා අවධානය යොමු කරන්න කියලා ඉල්ලා සිටිමින් බොහොම ස්තුතියි වැඩිපුර විනාඩි දෙක තුනක් දීම පිළිබඳව මගේ වචන සුවපත්
ආසන්න. ස්තුතියි. ඕඩර් ප්ලීස් ඐ සස්සම් ද කොමිටි ටිල් 1 o'clock for lunch.